ஓம் சிவாய நம. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உபதேச பகருடை. வழங்குபவர் சிவ திரு குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
தமது ஞான கிரியைகளை விடுத்தவரே பிறவியை நீங்கு முக்தி பெறுவர் என்று சொல்லியிருக்கின்றார்களே கேட்டான். ஆன்மா முத்தி நிலையில் தன்னுடைய ஞான கிரியைகளை நீத்துவிடும் என்று சிவஞான நூல்கள் கூறுகின்றன. உண்மைதான். அதுக்கு வந்து ஆன்மாவின் ஞானம் முத்தியில் அழிந்துவிடும் என்பது கருத்தல்ல. என்ன என்ன குணம் அழிஞ்சுதான் பொருளை அழிஞ்சிடும். ஆகவே தம்முடைய ஞானத்தையும் செயலையும் விட்டவர்களே முத்தி பெறுவர் அப்படின்னு சொன்னா அப்ப ஞானமே போச்சு, அப்போ குணம் போச்சுன்னா குனியும் போச்சு அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அப்படி அதுக்கு கருத்து அப்படி அல்ல. அப்போ முத்தியில ஆன்மா தன்னுடைய ஞானத்தையும் செயலும் விடுகிறதுனா என்னன்னா, தன்னுடைய ஞானத்தை அது முதன்மையான ஞானமாக நினைப்பதை விடுகின்றது, தன் செயலை முதன்மையான செயலாக நினைப்பதையும் விடுகின்றது இல்லையா. என்னுடைய செயல் என்பது அவன் செயலித்து செய்யப்படுவதுதான். என்னுடைய ஞானம் என்பது அவன் உணர்த்தி விளங்குவதுதான். ரெண்டு இருக்குது. ஒரு பொருளை உணர்த்தும் போது முதல்ல ஆன்மா அறிவை விளக்கம் செய்யணும், அதுக்கப்புறம் ஆன்மாவுக்கு ஒரு பொருளை உணர்த்தணும். ஆன்மா அறிவை விளங்குவதற்கே முதல்ல திருவருளின் துணை தேவை. அதுக்கப்புறம் அந்த ஆன்மா எதையாவது விடயத்தை அறிதல் என்பது ரெண்டாவது. ஆன்மாவை பிடித்திருக்கின்ற அந்த ஆணவ மறைப்பை நீக்கி ஆன்மா அறிவை விளக்க வேண்டும். கதிரவன் ஒளி இருக்கிறதுன்னா கதிரவன் ஒளி கண்ணோடு கலந்து கண்ணுக்கு விளக்கம் தரணும். அப்புறம் காணப்படும் பொருள்களில் கலந்து அந்த பொருளை காணுமாறு உதவ வேண்டும். இந்த ரெண்டு உதவிகளையும் கதிரவன் ஒளி செய்கிறது அல்லவா? காண உபகாரம், காட்டு உபகாரம், காண உபகாரம், அருமையான கருத்து. அது அது மாதிரிதான் பார்த்துக்கலாம். அத மாதிரிதான் சிவபெருமானுடைய திருவருளும் ஆன்ம அறிவை விளக்கம் செய்ய வேண்டும். ஆன்ம அறிவை விளக்கம் செஞ்சாதான் நாம ஒரு பொருள் இருக்கிறோம் என்ற தன் உணர்வு ஏற்படும். தன் உணர்வு, செல்ஃப் கான்சியஸ்னஸ் சொல்றோம் இல்லையா, நான் ஒரு பொருள் இருக்கிறேன்னு தெரியணும் இல்லையா. அதுக்கு ஆன்ம அறிவை திருவருள் விளக்கணும். அப்புறம் எந்த பொருளை அறியணுமோ அந்த பொருளையும் உணர்த்தி அருளணும். ஆகையினாலே சிவபெருமான் விளக்கித்தான் என்னுடைய அறிவு விளங்குகிறது. எனவே நானாக எதையும் அறிய முடியாது, என்னுடைய அறிவினால் மட்டும் ஒன்றும் அறிந்துவிட முடியாது. சிவபெருமான் எப்படி அறிவு வந்து அவன் உணர்த்தித்தான் அது விளங்குதோ அதே மாதிரி செயல் நடைபெற்ற அவன் செய்வித்து தான் இந்த செயலும் நடக்கும். ஏன்னா அறிவின் வழிபடுவதுதானே செயல். அறிவே வந்து உணர்த்த உணர்த்த தான் விளங்கும் அப்படின்னா அப்ப செயலும் அவன் செய்வித்தாதான் நிகழும். எனவே என்னிடத்தில் நிகழும் செயல் எல்லாம் சிவன் செயலே. சிவன் செய்வித்துத்தான் நான் செய்யறேன், செய்யாம இல்ல, சிவன் செய்வித்துத்தான் செய்கின்றனே ஒழிய நானே முதன்மையாக இருந்து செய்யவில்லை. ஆகவே இதை என் செயல் என்றோ என் அறிவென்றோ கூறுவது பொருத்தமற்றது என்ற ஒரு தெளிவிலே இருப்பார்கள் முத்தான்மாக்கள். அதுதான் அதுக்கு பொருளை ஒழிய அதுக்காக ஆன்மாவின் அறிவே அழிந்து விட்டவாக இருப்பவன் சிவபெருமான். சிவன் முதலே அன்றி முதலில்லை என்றும், சிவனுடையது என் அறிவதென்றும், சிவன் அவனது என் செயலதாகின்றது என்றும், இவற்றை தன் செயலா கொள்ளாமைதான் என்பது திருக்கழிப்புப்படியார். ஆகவே கேட்ட செய்திகளை நாம வந்து சிந்தித்து வர வேண்டும். அது ரொம்ப முக்கியம். கேட்டல் முதல் படிநிலைதான். இதற்கப்புறம் நமக்கு நம்முடைய நாளை ஊருக்கு போய்விட்டோம் சொன்னால் நம்முடைய நாம் நிறுத்தி வைத்திருக்கின்ற பணிகள் எல்லாம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். அவற்றையெல்லாம் நாம வந்து முடிச்சுதான் ஆகணும். ஆனாலும் இடையிடையே இந்த கேட்ட செய்திகளை எல்லாம், இந்த சித்தாந்த செய்திகளையும் நாம் சிந்தித்து வர வேண்டும். நாம ஞான நிலையில சிவபெருமான் குருநாதராக வந்து உணர்த்த அப்போது அந்த ஆன்மா சிவபெருமான் உபதேசத்தை கேட்டு சிந்தித்து தெளிவு பெற்று இதைய பாசத்திலிருந்து நீங்கி சிவத்தை சார நெட்டை கூடும். நெட்டை கூடங்க முத்தி நிட்டை என்பது நிலைவேறு, முத்தி தான் நிலைவேறு, முத்தி அடையும். அது முத்தி அடையும் போது செய்யக்கூடியது அந்த நாளும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். முத்தி அடையும் போது செய்யக்கூடியதுதான். ஆனா நம்ம நிலைக்கும் இந்த ஞான சாத்திரங்கள் எல்லாம் வேணும்னு நம்ம கேட்கிறோமே. எத்தனையோ நீதி நூல்கள் இருக்கின்றன, அவையெல்லாம் அறங்களை செய்ய வேண்டும், தீவினைகளை போக்க வேண்டும் என்று அருமையாக எடுத்துரைக்கின்றன. அவற்றை படித்து, அவற்றை பாடம் கேட்டு, அவற்றை பின்பற்றி நல்ல புண்ணியங்களை செய்து பாவங்களை தவிர்த்து வாழ்ந்தால் அது போதாதா? எத்தனை நீதி நூல் இருக்கு, ஒன்னா ரெண்டா? திருக்குறள் தலை சிறந்த நூல் இல்லையா? அது ஆனா அது ஒன்னே போதும். ஆனா அது மட்டும் அல்லாமல் இன்னும் நாலடியார், பழமொழி, ஏலாதி இப்படி நிறைய இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது ஏன் ஞான சாத்திரங்களுக்கு வந்திருக்கிறோம் நாம சிந்திக்கணும். அது ஒரு முதல் படிநிலை. பாவங்களை தவிர்க்கணும், அறங்களை செய்யணும், அது படிநிலை. அது போதுமானா ஒரு படியில போய் நின்னுகிட்டது, இந்த படியில நான் ஏறினது போதும் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா? வீட்டுக்கு போகிறோம், வீட்டு படியில ஏறி நின்றுட்டு அதான் படிக்கு வந்தாச்சே போதும் அப்படின்னு சொல்லி படியிலே உட்காந்துருவோமா? அது படிநிலைதான், அது கடந்து போகாது, படி வழியா தான் போனோம். ஆனா அது ஏறி அதை கடந்து போக வேண்டும் அல்லவா? அது மாதிரி தொடக்க நிலையில பாவங்களை தவிர்த்தல், அறங்களை செய்தல், அது தொடக்க நிலை. நீதி நூல்கள் அவசியம் நம்ம பார்க்கத்தான் செய்யணும். நம்மளை அறியாமலேயே தவிர்க்க வேண்டிய சில பண்புகள் நம்மிடம் இருக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப அடிப்படையான விஷயங்கள்லாம் ஞான சாத்திரங்கள்ல சொல்லியிருக்க மாட்டார்கள். இது உச்ச நிலையிலே சொல்லக்கூடிய நூல்கள். ஆகவே திருக்குறளை நம்ம அவசியம் நம்மளை தொடர்பில் வைத்துக் கொண்டுதான் ஆக வேண்டும். அதுபோல பிற நீதி நூல்களையும் முடிஞ்ச அளவு பார்க்கணும் இல்லையா? நம்ம எந்த ஒரு தீய எண்ணமோ சொல்லோ செய்கையோ நம்மிடம் இருந்தால் அதை அறநூல் வழி நின்று போக்கிக் கொள்ளத்தான் வேண்டும். ஆகவே அறங்களை செய்தல், பாவங்களை விளக்குதல் அவசியம்தான். ஆனா அதற்கும் மேலாக ஞான சாத்திரங்களும் வேண்டும். இன்னும் சொன்னா முதல் தொடக்கங்கள என்ன சொல்றாங்கன்னா, நீ அறம் செய்யாட்டாலும் பரவாயில்லை, பாவங்களை செய்யாமலாவது இருக்கிறான். அதான் முதல் தொடக்கங்களை தங்க புலவர் சொல்லியிருக்கிறார். நல்லது செய்தல் ஆட்சியில் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்பு மின். ஓம்பு மின் அப்படின்னா அதுக்கு ரெண்டு பொருள் இருக்கு, ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். அந்த இடம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அந்த இடத்துல ஒழுக்கம் உயிரை விட சிறந்ததாக பாதுகாக்கப்படும் அர்த்தம். தேனி பாதுகாத்தல் என்றும் ஒரு பொருள் உண்டு ஓம்புதலுக்கு. தவித்து விடுதல் என்ற பொருளும் உண்டு. தவித்து விடுதல் ரெண்டும் ஒன்று கொண்டு எதிர்மறையான பொருள். ரெண்டு பொருள் இல்ல, ஒரு சொல்லுக்கு ரெண்டு பொருள் இருக்கலாம், ஒன்று கொன்று எதிர்மறையான ரெண்டு பொருள். எச்சரிக்கையா இருக்கணும், இடம் நோக்கி பொருள் கொள்ளணும். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், அந்த இடத்துல பேணப்படும். வினைக்கண் வினைகடல் ஓம்பல் ஒரு பொருள் இருக்கு. ஒரு முயற்சியில இருக்கும்போது அந்த முயற்சியை பாதியில நிறுத்துவதை பேணிக் கொள்கன்னு சொல்லுவாரு, தவிர்த்து விடுங்க. ஒரு முயற்சியில இருக்கிறோம் அப்படின்னா கடமையில இருக்கிறோம் இருக்கும். நம்ம கடமையாக இருக்கக்கூடிய முயற்சி, உங்களுடைய கடமையை செய்யும் போது அந்த கடமையை நிறுத்திக் கொள்ளுது. இப்ப நாம தான் இந்த சாத்திரத்தை சிந்திக்கிறோம்னா இதை நிறுத்திக்கிட்டு என்ன உங்க ஊர் என்ன உங்க பேரை சொல்லுங்க, உங்க ஊர் என்ன, நீங்க எப்படி வந்தீங்க, இப்படி ஆயிட்டு அஞ்சு நிமிஷம் கேட்டா தெரியா போயிடும், எவ்வளவு நேரம் மத்தியானம் வரைக்கும் ஓட்டலாம் இல்லையா? ஆனா அந்த மாதிரி செய்யக்கூடாது. எந்த ஒரு வேலை, இதுன்னு மட்டும் இல்ல, எந்த ஒரு வேலையை செய்தாலும் அந்த வேலையை இடையிலே நிறுத்தி விட்டு வேறு வழியில் பொழுதுபோக்குவதை தவிர்த்து விடுக. வினைக்கண் வினைக்கடல் ஓம்பல், அந்த இடத்துல தவிர்த்து விடுக. ஓம்பல்னா தவிர்த்து விடுக. வினைக்குறை தீர்ந்தாலே தீர்ந்தன்ற உலகு. யார் தன்னுடைய கடமையாகி அந்த முக்கியமானதை கைவிடுகிறார்களோ அவர்களை உலகம் கைவிட்டு விடும் என்று வள்ளுவர் சொல்கிறார். எனக்கு எது முக்கியமான கடமையோ அதை நான் கைவிட்டால் உலகம் என்னை கைவிட்டு விடுங்கிறார். அதனால கடமை செய்வதற்கு இடையிலே அதை நிறுத்தி வேறு வேறு கவனம் சிதறுதலை தவிர்த்து விடுக என்று சொல்றார். ஏன்னா ஓம்பல்கள் தவிர்த்து விடுகன்னு பொருள். அதே மாதிரி இந்த இடத்துல பொருள், நல்லது செய்தல் ஆட்சியில் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புமே. நல்லது செய்யாண்டாலும் பரவாயில்லை, அல்லது செய்யாமலாவது இருக்கார். இன்னைக்கு உள்ள தீவிரவாதிகளுக்கு அன்னைக்கே சொல்லி வச்சிருக்கிறார் இல்லையா? அவர்கிட்ட போய் யாராவது நீங்க நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லுவார்களா? இல்லப்பா, நீங்க சும்மா இருந்தா போதுப்பா, இல்லையா? நீங்க ஏதாவது எதை செஞ்சிருவீங்களோ, அங்க அது பண்ணிருவீங்களோ, இங்க அது வேணும், அப்படி கண்காணிப்பதற்கே காவல்துறைக்கு நேரம் எல்லாம் தெரியா போயிட்டு இருக்கு இல்லையா? இன்றைய உலகத்துக்கு தேவையா எவ்வளவு அருமையாக 2000 வருடங்களுக்கு முற்பட்ட சங்க இலக்கியம் சொல்லியிருக்கிறது எண்ணி பார்க்கணும். அந்த சங்க இலக்கியமுடைய தமிழ் மொழியில நாம அதை தாய்மொழியாக கொண்ட தமிழ் இனத்துல நாம பிறந்திருக்கிறோம். நல்லது செய்தல் ஆட்சியில் ஆயினும் அல்லது செய்தல் ஒப்புமின், நல்லது செய்யாவிட்டாலும் அல்லது செய்வதை தவிர்த்து விடுங்கள். ஆனா அப்போ நான் வந்து நம்ம இதையே குடிச்சுக்கிட்டு நான் தீமை எதுவும் செய்யலையா, அவ்வளவுதான், நல்லது செய்ய மாட்டாங்க, தீமை செய்யாம இருக்கணும், அது போதாதா? அவன் நான் கல்ல விட்டு எரியாம இருக்கிறேன், அது போதாதா? அவனுக்கு என்ன வேற நன்மை செய்யணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தா அப்படி சொல்லியே காலத்தை ஓட்டிட முடியுமா? முடியாது. அடுத்த பாடத்தை வள்ளுவர் போதிக்கின்ற என்ன அப்படின்னா, தம்பி இப்படி தீமை செய்யாம இருக்கேன், இது போதும் செய்யாத சொல்லாதப்பா, என்ன விஷயம் தெரியுமா கேளுனாரு, என்ன? செய்தக்க அல்ல செய்யக்கடும், செய்தக்க செய்யாமையானும் கடும் சார் இல்லையா? செய்யக்கூடாத பாவச்செயலாம் செய்தால் அதனாலையும் கேடு வரும், செய்யக்கூடிய புண்ணியங்களை செய்யாமல் இருந்தாலும் கேடு வரும். அப்ப அங்க அப்படி சொல்ல சங்க புலவர் அது கீழ உள்ளவனுக்கு சொன்னாரியா, அடிப்படை பாடம் எந்த நேரமும் எல்லாருக்கும் எல்லாரையும் இம்சை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவனை கூப்பிட்டு சொன்னாரு, தம்பி நீ சும்மா இருந்தா போதும்பா, ஒன்னும் பெரிய புண்ணியெல்லாம் செய்ய வேண்டாம், சும்மா இருந்தா போதும் அவனுக்கு சொன்னது இல்லையா? நம்ம புண்ணியம் செய்ய வாய்ப்பு இல்ல, தெளிவான அறிவோடு இருக்கிறோம் நாம, அதனால பாவம் செய்யாம இருந்தா மட்டும் போதாது, புண்ணியத்தையும் செய்யணும். அத நீதி நூல்கள் சொல்லுவது. அதுக்கும் மேல இங்க ஏன் ஞான நூல்களுக்கு வாரம், அறநூல்களுக்கு வாரம்னா, அறநூல்கள் சொல்லிட்டு திருக்குறள் நீதி நூல் மட்டுமல்ல, அது அறுநூலும் கூட, ஆங்காங்க அறுநூல் செய்தி வச்சிருக்கிறார். அதுல இருந்தே பார்க்கலாம் என்ன அப்படின்னா, பின்னாடி சொல்லக்கூடிய அறங்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாகவே முதலிலே சொல்லிவிட்டார். தீவினையா இருந்தாலும் சரி நல்வினையா இருந்தாலும் சரி, இருள் தேர் இருவினை, இருள் தேர் இருவினை, இருள் என்பது அறியாமைக்கு அடையாளமாக எல்லா நூல்களையும் சொல்லப்படுகிறது. அறியாமையின் அடையாளம் இருள்னா, இந்த பூதை புற இருளையா சொல்றாரு, அறியாமை. அப்ப இரண்டு வினைகளுமே அறியாமையின் பார்ப்பட்டவை. ஆகவே இரண்டு வினைகளுமே நீங்க வேண்டியவை. எப்படி நீங்கும்னா, இறைவனுடைய பொருள் தேர் புகழை நாம எடுத்துரைக்கணும், அவன் புகழை வாயார பாட வேண்டும். திருக்குறளே சொல்லுது போதாதா இதுக்கு மேல? இருந்தாலும் அது ரொம்ப மிகச்சிறந்தவர்கள் தான் செய்ய முடியும். ஆகவே மிக பெரும்பாலானவர்களுக்கு நாம அவர்களுக்கு வேண்டியதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி நீதிகளை சொல்கின்றார். கடவுள் வாழ்க்கையில முடிவான ஒரு நிலையை காட்டிவிட்டார். இரண்டு வினையுமே இருள்மயமானவைதான். ஏன், தீவினை அறியாமையில் பாடுபட்டது இல்லையா? ஆமா, அடுத்தவனுக்கு தீமை செய்யறான், தீமை செஞ்சு அது மூலமா தான் நன்மை அடையணும்னு பாக்குறான், அடுத்தவன் பொருளை அபகரிச்சு தான் வாழணும்னு நினைக்கிறான்னா அது அவன் அறியாமையில இருக்கிறான்னு சொல்லலாம். அடுத்தவனுக்கு ஓடி ஓடி வந்து உதவி செய்யறவனையும் அறியாமையில இருக்கிறான்னு சொன்னா இது என்னையா அநியாயம்? அப்ப என்னதான் செய்ய சொல்றீங்க, தீவினை செஞ்சா இதுவும் அறியாமைன்றீங்க, நன்மினி செய்யறான் அவனையும் அறியாமைன்றீங்க, என்னதான் ஒண்ணு செய்ய வேண்டாம், சும்மா இருந்தா அது சோம்பல், அது மடின்னு சொல்லி பெரிய குற்றம் கிறார், மடியின்மை அதிகாரம் வச்சிருக்கிறார், சோம்பலா இருந்தா அவன் குடியே கெடுங்கிறார். நல்வினையும் செய்யக்கூடாது, தீவினையும் செய்யக்கூடாது, சும்மா வரக்கூடாது அப்படின்னு சொன்னா என்னதான் செய்யுதுன்னா, அங்கதான் சொல்றாரு என்ன அப்படின்னா, இறைவனுடைய அருள் வழி நின்று செய்ய வேண்டும். அதான் இறைவன் பொருள் செயல் புகழ். நல்வினை செய்பவன் என்னன்னா, புகழ் புகழுக்காக நல்வினை செய்வோம், அந்த புகழ் பொருள் அற்றது, அர்த்தம் இல்லாதது. ஏன்னா இந்த பிறவிக்கு வரப்போய் தான் இந்த நல்வினை செய்ய முடிஞ்சது. இந்த பிறவிக்கு முதல்வன் அருளால் தான் வாரோம், முதல்வன் உணர்த்த உணர்த்த தான் உணர்தோம், அவன் செலுத்த செலுத்த தான் செய்யறோம். ஆகவே உண்மையில நடந்திருப்பது என்னவென்றால், ஒருவர் நல்ல நல்வினை நான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னா உண்மையில நடந்திருக்கிறது என்னவென்றால், என்னை கருவியாக கொண்டு முதல்வன் செய்திருக்கிறான், அவ்வளவுதான். அதை உணராமல் நானே செய்திருக்கிறேங்கன, அதுதான் இங்க நல்வினை செய்யும் போதும் உள்ள அறியாமை. நல்வினை செய்யும் போது அறியாமை எங்க இருந்து வந்ததுன்னா, இந்த நல்வினைக்கு தானே முழு முதல் நினைக்கிற பாருங்க, அங்க வருது அந்த அறியாமை. அப்ப அது பசு புண்ணியம், பசுவாகிய என்னை வினை முதலாக நினைச்சதுனால, கர்த்தாவா நினைச்சதுனால, இந்த நல்வினைக்கு பசுவாகிய என்னை நான் கர்த்தாவா நினைக்கிறேன், அதனால இது பசு புண்ணியம் தான். ஆகையினால் அது அறியாமையான அறியாமை கொண்டதுதான். இப்ப அருளுக்கு என்னை கருவியாக கொண்டு இறைவன் இதை செய்வித்தான் என்று அடங்குவதுதான், அதுதான் வந்து தெளிவான நல்வினை. அதுதான் அதுதான் திருமுறைகள் சொல்கின்ற நல்வினை. அதுதான் நீனாலும் நன்னஞ்சே நினைகண்டாய் ஆரறிவார் தானாலும் ஆனாலும் ஐக்காட்டம் பெருமாட்கே பூனாலும் தலை துமப்ப புகழ்நாமம் செவிகேற்ப நானாலும் நவீன்றேத்த பெறலாமே நல்வினையே. திருமுறைகள் சொல்கின்ற நல்வினை அதுதான். மற்றபடி தன்னை முதலாக கொண்டு இறைவனை மறந்து இறைவனை நினைந்து போற்றாமல் செய்யப்படுகின்ற நல்வினைகளையும் தீவினையின் பால் தான் சேர்த்துகின்ற திருமுறைகள். தீவினை வந்தமை தீண்ட பெறான்னா அதுல வினையே தீயது, பிறவியே தீயது. நேத்து பார்த்தோம்ல ஆர்த்த பிறவி துயர், பிறவியே துயரானது. அப்ப பிறவிக்கு காரணம் வினை தானே. பிறவியே துயரமானதுன்னா அப்ப வினையும் தீயதா தானே, துயரத்துக்கு காரணமானது தீமையானதான இருக்கணும். அதனாலதான் பரிமேலழகர் இருள் தேர் இருவினைக்கு பரிமேலழகர் விசேட உரை எழுதும் போது நல்வினையும் பிறப்புக்கு ஏதுவாக காரணமாகையால் இருவினை இருள் தேர் இருவினை என்றான். பிறப்பு என்பதே ஆன்மாவை ஆர்த்திருப்பது, கட்டி வைத்திருப்பது. ஆனால் நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் பிறப்பின் மூலமாக ஆன்மாவை கட்டி வைப்பது வினைகள் தான். அதனால அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றா கட்டி, பாவம் மட்டுமல்ல கட்டுவது அறமும் சேர்த்துதான். அதனாலதான் நீதிநூலுக்கும் மேல இந்த அருள்நூலுக்கு நாம வர வேண்டியது. நல்லதை செஞ்சு தீமையை தவிர்த்து வாழ்ந்தா போதாதா? ஏன் இந்த அருள்நூலுக்கு எல்லாம் வரணும்? இந்த தத்துவங்கள் எல்லாம் இவ்வளவு முயன்று படிக்கணும் இல்லையா? அதுல அவர்கள் அப்படி சொல்றாங்க, இவங்க எப்படி சொல்றாங்க, நாம எப்படி சொல்லணும்னு இவ்வளவு வித்தியாசப்படுத்தி அறிஞ்சு என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இப்படின்னா அறிந்தால்தான் இந்த பிறவியாகி நிலையாமையிலிருந்து விடுபட்டு நிலைவேற்றினை பெறலாம். எத்தனை அறங்கள் செய்தாலும் அவை நிலைவேற்றுக்கு துணை செய்ய மாட்டா, பிறப்புக்கு தான் துணை செய்யும். அரும்பாவம் அறம்பாவம் என்னும் அருங்கயிறு, அறம்பாவம் என்னும் அச்சம் என்பார் இன்னொரு பாடல்ல. கரங்கோலை போலும் என்று தொடங்கக்கூடிய திருவாசக பாடல அறம்பாவம் என்னும் அச்சம், ரெண்டுமே அஞ்சத்தக்கவங்க சொல்வார். அப்ப அறத்தைத்தான் செய்யணும், செய்த அறத்தை சிவபெருமான் திருவருளுக்கு காணிக்கையாக்கிறோம் இல்லையா? அவன் செயல் நான் கருவி, நீ செய்யலையா போ அப்படின்னா நான் கருவிப்பா, அவன் தான் செஞ்சிருக்கான் என்ன கொண்டு என்று அறஞ்செய்யும் பொழுது அறநூல்கள் வலியுறுத்துது. நீதி நூல்கள் அறஞ்செய்கன்னு மட்டும்தான் சொல்லும் இல்லையா? அந்த படிநிலையில்தான் வரணும் நாம. முதல்ல நல்லது செய்தல் ஆட்சியில் ஆயினும் அதுல இருந்து என்ன செய்தக்கா என்ன செய்யக்கணும் அதுக்கு வந்து அறங்களை எல்லாம் செய்து அப்புறம் செய்த அறத்தையும் அவனுக்கு அர்ப்பணிச்சிடணும். அறம் செய்ய வேண்டாம் நீங்க சொல்லலையே. சைவ மூதாட்டி அவ்வை பிராட்டி நம்முடைய நூலுக்கே சிவபெருமானுடைய திருநாமத்தை வைத்தார், ஆத்தி சூடின்னு வைத்தார். ஆத்தி மாலை சூடி போல் யாரு? சிவபெருமான் தான் ஆத்தி சூடி, அவர் தான். அவர் பெயரையே நூலுக்கு பெயரா வைத்தார். அவர் எப்படி தொடங்கு கொன்றை வேந்தன் வைத்தார். அவர் எப்படி தொடங்குறார் நூலை? அறஞ்செய்ய விரும்பு ஆறுவது தினம் தொடங்குறார். ஆனா அவனாவை எப்படி நடத்துறாரு பாருங்க. ஒரு எழுத்தை நடத்தும் போதே அறத்தை செய்ய தூண்டி தம் ஒரு எழுத்தை அறிமுகப்படுத்துவது என்பது தமிழ் மொழிக்குரிய சிறப்பு. ஒரு எழுத்தை குழந்தைகளுக்கு சொல்லும் போது அதுகளுக்கு பிடிச்சதை சொல்லி சொல்லணும். குழந்தைகளுக்கு பதார்த்தங்கள்லாம் பிடிக்கும். ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பிஸ்கட், சி ஃபார் சாக்லேட் சொன்னா பிள்ளைகள் கேட்க நல்லா இருக்கும். ஏபிசினால மனசுல போயா பிஸ்கட் சாக்லேட் ஆப்பிள் பழம் இல்லையா? இருந்தாலும் இங்க ஔவையார் வந்து எவ்வளவு உயர்வாக சொல்லிருக்காரு பாருங்க. குழந்தை பருவத்திலே அந்த உயர்ந்த சிந்தனை வரணும். இதெல்லாம் நாம சொல்லாட்டாலும் வீட்டுல கொடுக்கத்தான் செய்வாங்க, ஆப்பிள் பழம் பிஸ்கட் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா நாம வந்து ஆசிரியர் ஸ்தானத்தில இருந்து அது வேண்டிய நீதியை போதிக்கணும்னு ஔவை பிராட்டியார் அறஞ்செய்ய விரும்பு ஆறுவது தினம்னு போதிச்சார். அதாவது அறம் செய்தால் போதாது, அதை விருப்பத்தோட செய்யணும் சொல்லியிருக்கிறார். நினைச்ச உடனே செஞ்சிடவும் முடியாது, அதுக்கு சூழல்கள் எல்லாம் கூட்டி வைக்கணும் இல்லையா? முதல்ல அந்த விருப்பத்தை வச்சு வளர்த்துக்கோ அப்படிங்கிற. ஆகையினாலே நீதி நூல்களுக்கும் மேலான இந்த ஞான நூல்களை, அருள் நூல்களை, திருமுறைகளை, சாத்திரங்களை சொல்லிய வாட்டின் பொருளை நம்மால் இயன்றவரை உணர்வதற்கு, முழுமையாக உணர்தல் என்பது அது பெரிய நிலை. என்ன சொல்லிய மாட்டின் பொருள் சொல்லுவார், அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு? செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் இல்லையா? சிவனடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து, பல்லோரும் அவரை ஏத்துவார்கள் ஆனா இவர் பணிந்து இருப்பார் இல்லையா? பட்டத்து யானையை உயிர் பெற்று எழுகிறது, வீழ்த்தப்பட்ட பாகர்கள் உயிர் பெற்று எழுகின்றார்கள். எரிவத்த நாயனார் கேட்டுக்கொள்ள புகழ்ச்சோழ நாயனார் அந்த பட்டத்து யானையிலே ஏறி எல்லோரும் போற்ற அவர் செல்கின்றார். ஆனால் அவர் சிந்தையை சிவபெருமான் திருவடியில் வைத்துக் கொண்டே செல்கிறார். இந்த போற்றுதல்களால் அவர் தன்னை பெருமிதமாக நினைத்து மயங்கவில்லை. அவர் சிவபெருமான் திருவடியே அதான் பல்லோரும் ஏற்ற பணிந்து சிவனடி கீழ் உள்ளார். அதான் இடம், அந்த திருவாசலுக்கு அதான் இடம், அதான் இடம். ஆகையினாலே சொல்லிய பாட்டின் பொருள் வந்து சொல்லி அல்லவா அந்த நிலையை எழுத வேண்டியிருக்கிறது. இந்த பாட்டுகளுக்கெல்லாம் பொருளை உணர்த்துவதற்கு அதற்கான அதுக்கெல்லாம் இவ்வளவு பிரயாசை, கைவினரிக்கெல்லாம் இவ்வளவு பெருமுயற்சி எடுத்துக்கொள்வது என்றால் அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை, 28 வருஷம் முடிந்து 29வது வருஷம் இவ்வளவு பெருமுயற்சி எடுத்துக்கொள்வது என்று சொன்னால் அங்க திருவடி கீழ் அடங்குவதற்கு சொல்லிய பாட்டின் பொருள் வந்தல்லவா சொல்ல வேண்டியிருக்கிறது. அதற்கு வந்து நமக்கு சித்தாந்தம் எவ்வளவு துணையாக இருக்கிறது. சித்தாந்தத்தின் துணை இல்லை என்று சொன்னால் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகினா சுவாமியே வானமா ஆயிட்டாரு மண்ணா ஆயிட்டாருல்ல சொல்லளவில் பொருள் பார்த்தா அப்படிலாம் கிடைக்கும். அது கலப்பினால் அப்படி ஒன்றா கலந்திருக்கிறாருங்கிறதெல்லாம் இங்க சித்தாந்த சாத்திரங்களுக்கு வந்தாலல்லவா நமக்கு தெரியும். ஆகையினாலே நாம் சித்தாந்த சாத்திரங்களை பயின்று பயின்று திருமுறைகளை ஓதி ஓதி தீட்சை பெற்று அதிலே மிகுந்த சந்தான மரபிலே வந்த ஆதிரங்களிலே தீட்சை பெறுவதுதான் மிகச் சிறப்பானது. தீட்சை பெற்று அனுஷ்டானங்களை செய்து சிவபூஜைகளை செய்து சிவாலய தரிசனம் செய்து நாம் நல்ல முறையிலே எத்தனை காரியங்களை செய்ய வேண்டியிருக்குன்னா சிவாலயத்துக்கு சென்றாலே போதும், அந்த ஒரு வகுப்பு நடக்கிற மாதிரி வச்சுக்கணும். அங்க போனா சும்மா வருவோமா ஏதாவது ஒரு பதிகம் பாடுவோம், எல்லாமே எல்லா சிவபுண்ணியத்திலும் அந்த ஆலயங்கள்லயே முடிஞ்சிடும். அந்த மாதிரி ஆலயத்துக்கு சென்று வர்ற வழக்கத்திலே இது எல்லாத்தையும் நம்ம அடக்கிடலாம். ஒவ்வொரு செயலுக்காக நாம ஒவ்வொன்றையும் தனித்தனியா செய்யணுமோ என்று நாம் அடைய வேண்டியதில்லை. அதனாலே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு பெருமான் அருள்வார். ஆக இவ்வாறு ஐயங்களை எழுப்பி அதற்கு விடையையும் ஞானாசிரியர் மூலமாக பெற்ற அருமை மாணாக்கர் முடிவிலே ஞானாசிரியரை தம்மை ஆட்கொண்டு சித்தாந்த உபதேசம் அருளி பல்வேறு தீர்க்கைகள் செய்து தம்முடைய பாசத்தை போக்கி தம்மை திருவருள் மயமாக்கி சிவமாகவே திகழச் செய்கின்ற ஞானாசிரியரை போற்றி பரவுகின்றார். முடிவிலே 195 என்று குறிப்பிட்டிருக்கின்ற அந்த கன்னிகளுக்கு சில அடிகள் முன்னால் நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரு 8 அடிகள் முன்னால் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் போற்றி பரவுதலை பார்க்கலாம். அருளாளா அன்பர்க்கு அமுதே இருளற்ற முத்தே முதுவயிரக் குன்றே எம் மாணிக்க வித்தே வெளியில் விளைகின்ற பத்தி பவளமே பாதி மரகதமே. ஒரு பாதியில அம்மை இருக்கின்றார், மரகதம் பச்சை நிறம் இல்லையா, அதான் பாதி மரகதமே. முத்தர் கவளமே இல்லையா, முத்தர் கவளமே அதான் ஞானசம்பந்த பெருமாள் சொல்லுவார் பாதி மரகதமே. சுவாமி பளிங்கு மாதிரி அம்மை மரகதம் மாதிரி சுத்தமார் பளிங்கின் பெருமலை உடனே சுடர் மரகதம் அடுத்தார் போல் அத்தனார் உமையோடு இன்புறுகின்ற ஆளவாயாவதும் இதுவே என்பார் இல்லையா. ஒரு பாதி பவளம் மறுபாதி மரகதம், அது ஆளவாய் பதிகத்துல சொல்றாரு பாருங்க. ஆகவே பாதி மரகதமே முத்தர் கவளமே, முத்தாம்மாக்கள் கவளமாக உண்கின்றார்களாம். கற்றவர் விழுங்கும் கற்பக கனியே என்பார் முத்தர் கவளமே. காதற் கனியே கவளமா நீற்றொழியே, தவளம் என்பது வெண்மை, தவளமா நீற்றொழியே நீத நிலையே, நீதங்கிறது நீதி, நீத நிலையே பார் நீர் தீயோடு ஆச்சரிய காற்றே அகல் விசும்பே கூற்றம் மடிய குறியில் வரும் வள்ளலே. இது மார்க்கண்டேயருக்காக, குறி என்பது இங்கு சிவலிங்கம், சிவலிங்க சிவலிங்கத்திலிருந்து வெளிப்பட்டருளி கூற்றுவனை உதைத்தருளினார் அல்லவா. கூற்றம் மடிய குறியில் வரும் வள்ளலே தாளை தடிய புகுந்த தவமே. சண்டேச நாயனார் தந்தையாருடைய தாளை தணிந்து சண்டேச பதத்தை பெற்றார். விசாரு சம்மனார் சண்டேச பதத்தை பெற்றார். தாளை தடிய புகுந்த தவமே அடிமைக்கு அவாகனாது ஓங்கும் அரசே. பருவம் தவாது மலரில் தயங்கும் உரிய மது மனம் போல் என்னை மறுவும் பருவம் எதுவென்று என் உள்ளத்து இருந்து மலர் அதற்குரிய பக்கம் வரும்போது அரும்பு அதற்குரிய பக்கம் வரும்போது அது மலரும் அதுல தேனும் உண்டாகும் இல்லையா. அத மாதிரி என்னுடைய பக்குவத்தை நீ உடனிருந்தே அறிந்து உயிர்குயிராய் இருந்தே என்னுடைய பக்குவத்தை அறிந்து என்ன குருவாக எழுந்துருளி வந்து பருவம் எதுவென்ற என் உள்ளத்திலிருந்து பலமன நீ தானே அறிந்தது போல் தானொழியாது எவ்விடத்தும் யானாக இன்று வெளிநின்ற எனக்கு எவ்விடத்தில் இருக்கக்கூடிய வியாபகத்தை தந்து என்னை உண்மயமாக்கிவிட்ட ஞானகுரு தேசிகனே, உன்னை நினைந்து என்னை மறந்து உள் உருகும் ஆசை மிக தந்தாண்டு அருள். நான் என்னை நினைக்காமல் உன்னையே நினைந்து அன்பு பெருக்குவதற்கான ஒரு பேச்சினை எனக்கு தந்து அருள்வாயாக என்று சொல்லி தம்முடைய நூலை நிறைவு செய்து முடிவிலே ஒரு அடக்கமாக ஒரு போற்றுதலை வைக்கின்றார். அருளால் உனை துதிக்கும் அன்பரை போல் தீய இருளால் உயர்ந்தேனும் இன்றிங்கு அருளான சுத்தா புன் சொல்லால் தொடுக்க தொடை நீ புனைந்தாள் அத்தான் அவச்சிவாயா என்று முடிக்கின்றார். ஆக தட்சிணாமூர்த்தியுடைய குருபக்தியானது அது கடலினும் பெரியது, வானினும் உயர்ந்தது. அந்த தேசிகமூர்த்தியுடைய திருவடிகளை பல்காலம் போற்றி பரவி குருமுதூர் நமச்சிவாயமூர்த்திகளுடைய அந்த குரு பரம்பரையினை நாம் உணர்ந்து போற்றி நிகண்ட சாத்திரங்களையும் பண்டார சாத்திரங்களையும் திருமுறைகளையும் ஓதி தீக்க பெற்று அனுஷ்டான சிவபூஜைகளை எல்லாம் செய்து சிறுவர்களுக்கு பாத்திரமாக உய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இதுகாரம் பொறுமையாக செவிடுத்த அன்பர் பெருமக்களுக்கெல்லாம் பணிவன்பான வணக்கங்களை உற்சாக்கிக் கொண்டு வகுப்பினை நிறைவு செய்கின்றேன். திரு சிக்கம்பரம்.